காலாம்புவாக இவத்தே பரிதாபஹாரி காமாட்சி புஷ்கரமதக் குருதே கடாட்சஹ பூர்வஹா பரம் க்ஷணருச்சா சமுபைத்தி மைத்ரீம் அந்யஸ்து சந்தத ருச்சிம் பிரகடீகரோதி. இது கடாட்சி சதகத்தில் 39வது ஸ்லோகம். காலாம்புவாக, அம்புவாகனா ஜலத்தை தாங்கிண்டு வர மேகம், அந்த மேகம் கருப்பாக இருக்கும்போது காலாம்புவாக, காலாம்புவாக இவத்தே காமாட்சி கட்டாட்சா, ஹே காமாட்சி உன்னுடைய கட்டாட்சம் கருமேகம் போல இருக்குன்னு சொல்கிறார். எப்படி கருமேகம் போல இருக்குது? பரிதாபஹாரி, மேகம் வந்தால் வெயில் போய் குளிர்ச்சி ஆகிடுறது, அது ஜனங்களுக்கு தாபசாந்தியாக இருக்குது, அப்படி தாபத்தை போக்குறது. புஷ்கரம் அதக்குருதே கட்டாட்சா, புஷ்கரங்கிறதுக்கு நெய்தல் மலர்னு பேர், அது கருநீல வண்ணத்தில் இருக்கும். காமாட்சி கட்டாட்சம் அதை கீழே தள்ளிடுறது அப்படின்னா அதோட ரொம்ப அழகாக இருக்குன்னு அர்த்தம். புஷ்கரங்கிறதுக்கு மழை ஜலம்னு அர்த்தம். மேகமானது மழை ஜலத்தை கீழே தள்ளுறது இல்லையா, அப்படி காமாட்சி கட்டாட்சத்தை கருமேகம் சொல்லலாம். ஆனால் பூர்வகா பரம் க்ஷணருச்சா சமுபைத்தி மைத்ரி, க்ஷணருச்சானா ஒரு க்ஷணம் ஒளிவிடும் மின்னல். பூர்வகா மேகமானது மின்னலோடு மைத்ரீம் சமுபைத்தி ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்டுருக்கு. அதாவது கருமேகம் வரும்போது மின்னல் ஒரு க்ஷணம் தோன்றி மறையும். ஆனால் காமாட்சியுடைய கட்டாட்சம், அந்யஸ்து காமாட்சி கட்டாட்சமோ சந்தத ருச்சியும் பிரகட்டீகரோதி, எப்பவும் மின்னல் மாதிரி, மறையாத மின்னல் மாதிரி கோட்டி சூரிய பிரகாசமாக ஒளிவிட்டுருக்கே அப்படின்னு சொல்கிறார். அதனால் எப்படி காமாட்சி கட்டாட்சத்தை கருமேகம் சொல்ல முடியும்? சந்தத ருச்சியம் அப்படிங்கிறது எப்போதும் ஒளிவிட்டு கொண்டிருக்கும் பரமேஸ்வரனிடத்தில் மைத்ரீம் சமுபைத்தி, அன்பை காமிக்கிறது அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த பரமேஸ்வரனிடத்தில் விடாமல் காமாட்சியுடைய கட்டாட்சம் அங்கே இருக்குது அப்படிங்கிறது நேத்தி பார்த்த ஸ்லோகத்தில் கூட வப்பூர் அஷ்டமூர்த்தேகே, அஷ்டமூர்த்தியினுடைய வப்புலேயே காமாட்சியுடைய கட்டாட்சம் போய் தங்கியிருக்கு அப்படின்னு சொன்னார். இன்றைக்கி மகாபிரிவா பகவத்கீதையில் 8வது அத்தியாயத்தில் 6வது ஸ்லோகம், எம் எம் வா பிஸ்மரன் பாவம் தியஜதி அந்தே களேபரம் தம் தமை வைத்தி கௌந்தேயா சதா தத் பாவ பாவிதா அப்படிங்கிற ஸ்லோகத்துக்கு ஒரு 5 நிமிஷம் ஒரு விளக்கம் கொடுத்துருக்கா. அது கேட்டபோது எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எந்த எண்ணத்தோடு ஒருவன் கடைசியில் இந்த உடம்பை விடுறானோ அந்த எண்ணத்தை கொண்டே அவனுக்கு அடுத்த ஜென்மா ஏற்படும். ரொம்ப கோச்சுண்டே உயிரை விட்டான்னா கோபத்தோடு ஒரு ஜென்மா வரும், ரொம்ப துக்கத்தோடு உயிரை விட்டால் துக்கத்தோடு ஒரு ஜென்மா வரும். அந்த மாதிரி எவன் ஒருவன் ஈஸ்வரனையே நினச்சிண்டு உயிரை விட்டால் அவன் ஈஸ்வரனோடய கலந்துருவான். அப்போ கடைசியில் ஈஸ்வர தியானம் பண்ணிட்டா பொறுமே, எப்போ நாளெல்லாம் ஜபதபங்கள் பண்ணிகிட்டே இருக்கணுமா அப்படின்னு பரிகாசமாக கேட்பா. ஆனால் எப்பவும் பண்ணிட்டு இருந்தாலே கடைசி நிமிஷத்தில் அந்த க்ஷணத்தில் அந்த ஞாபகம் வரணும். சதா தத்பாவ பாவித்தா, எதை நம்ம எப்போ நினச்சிட்டே இருக்கோமோ அதுதான் கடைசி நிமிஷத்தில் வரும். அதனால் எப்பவும் நம்ம ஈஸ்வர சிந்தையிலே இருக்கணும். அதுக்கு ஒரு காரியம் பண்ணிவிட்டு அடுத்த காரியம் பண்ணுற அந்த இன்டர்வெல்லையாவது ராம 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 ராமா அப்படின்னு நாமத்தை சொல்லணும். நாம ஜபம் முடிஞ்சால் ரூபத்தியானம், ரூபத்தியானத்துக்கு மனசு நிற்கலன்னா கூட நாமத்தை சொல்லிகிட்டே இருப்போம். என் காலத்துலாம் நிறைய ஜனங்கள் அப்படி சொல்லிகிட்டு இருந்தா ராமராமன் சொல்லிகிட்டே இருப்பா. இப்போல்லாம் கொஞ்சம் பேர் காலம் மாறி போச்சு, சில பேர் சொல்கிறா அப்படிங்கிறா. அந்த நாமத்தை விடாமல் சொல்லணும். அதுவும் காரியங்கள் பண்ணுறது உலகத்தில் தேவையாக தான் இருக்குது, அதுக்கு நடுவில் கிடைக்கிற இன்டர்வெல்லையாவது பகவானுடைய நாமத்தை ஜபிக்கணும் அப்படின்னு பெரியவா சொன்னதை கேட்டபோது, அப்படி சொன்னாலே நம்ம பகவான் அடைவோம் அப்படிங்கிற அந்த பெரியவாருடைய வாக்கு ரொம்ப கைண்டாகவும் கன்சிடரேட்டாகவும் அதே நேரத்தில் ரொம்ப பர்சுவேசிவாகவும் ரொம்ப அழுத்தமாக இதை பண்ணணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்தது. சுவாமிகள் என்கிட்ட தெய்வத்தின் குரல்லாம் படிச்சுட்டு நான் பெரியவாளை பற்றி ரொம்ப பயப்படுவேன். அப்போ சுவாமிகள் சொல்வார், இல்லை பெரியவா மடாதிபதியாக இருக்கிறதுனால எல்லா தர்மங்களையும் சொல்கிறா, ஆனால் பெரியவாளுக்கு உள்ளுக்குள்ளே நாமஜபந்தான் பாகவத்தில் சொல்லிக்கிற பக்தி தான் அப்படின்னு சுவாமிகள் சொல்லுவார். எனக்கு அப்போ ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், என்ன இப்படி மகாபிரிவாளை பற்றி உலகம் புரிஞ்சுட்டு இருக்கிறது ஒரு மாதிரி இருக்குது, சுவாமிகள் இப்படி சொல்கிறாரேன்னு. ஆனால் இன்றைக்கி இந்த அஞ்சு நிமிஷம் பெரியவா பேசினது கேட்டபோது அதைத்தான் பெரியவா ரொம்ப போற்றி சொல்கிறா. இடையறாமல் பகவானுடைய தியானம் பண்ணும், அதுக்கு பகவானுடைய ரூபத்தையும் பகவானுடைய நாமத்தையும் விடாமல் ஜபிக்கணும். மனசுக்குள்ளேயே நாம ஜபம் பண்ணிகிட்டே இருந்தால் அது ரொம்ப விசேஷம். வாக்குனாலேயாவது சொல்லிகிட்டே இருக்கணும், அப்போது தானாக மனசுக்குள்ளே வந்துடும். விடாமல் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு தான் இந்த ஸ்லோகத்தை எடுத்து, அதுவும் பகவத்கீதையை எடுத்து எவ்வளோ ஃபிலாசபி பேசலாம். ஆனால் பெரியவா நாம ஜபத்தில் கொண்டு வந்து முடித்தது கேட்டபோது எவ்வளோ கருணை அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இந்த காலாம் புவாக இவத்தே பரிதாபஹாரி காமாட்சி புஷ்கர மத குருதே கட்டாட்சா பூர்வஹ பரம் க்ஷணருச்சா சமுபைத்தி மைத்ரீம் அந்யஸ்து சந்தத ருச்சிம் பிரகட்டீகரோதி அப்படிங்கிற ஸ்லோகத்தையும் காமாட்சி கட்டாட்சத்தை கருமேகம் சொல்லலாம். ஆனால் மேகம் ஒரு க்ஷணந்தான் மின்னருது, காமாட்சி கட்டாட்சம் எப்பவுமே மின்னருது, அல்லது எப்பவுமே கோட்டி சூரிய பிரகாசமாக இருக்கிற பரமேஸ்வரிடத்துலேயே மைத்ரீம் சமுபைத்தி அன்பை காமிக்கிறது அப்படிங்கிற அர்த்தம் எடுத்துகிட்ட போது சுவாமிகள் காமாட்சி கட்டாட்சம் மாதிரி எப்பவும் அந்த பகவத் பஜனத்திலே இருந்தார். சுவாமிகள் சன்னியாசம் வாங்கிட்ட பின்ன தண்டக மண்டல் வச்சுக்கல அப்படின்னு சுவாமிகள்கிட்ட யாரோ வந்து சொன்னான், அதாவது யாராவது வந்து சொன்னால் கூட அவா சொல்கிறா இவா சொல்கிறான்னு சொன்னால் கூட சுவாமிகள் சரி இந்த ஒரு பேச்சு வந்திருக்கே அதனால் வேறு என்ன பண்ணுறது, நம்ம பெரியவா பாதுகையிலேருந்து பாகவத தர்மத்தை அனுசரித்து சுவாமிகள் சன்னியாசம் வாங்கிட்டார். தண்டக மண்டலம் வச்சுக்கணும்னா அப்போ புது பெரியவா தான் மடாதிபதி, அதனால் அவரை போய் கேளுன்னு ஜானகி ராமாமாட்ட சொன்னான். ஜானகி ராமாமா போய் புது பெரியவாட்ட கேட்டபோது எனக்கு பாகவதரை 30 வருஷமாக தெரியும், அவரை போல் பகவானிடத்துலேயே மனசை வச்சு உலகத்தில் எந்த பற்றும் இல்லாதவர் நான் பார்த்ததே இல்லை, அவருக்கு நான் சொன்னேன்னு சொல்லுங்க, அவர் பாகவத தர்மத்துபடி சன்னியாசியாக இருக்கார், அவர் தண்டக மண்டலம் வச்சுட்டு சிரமப்பட வேண்டாம், அவரை போல் பக்தி பார்க்கவே முடியாது அப்படின்னு புது பெரியவா சொல்லி அமிச்சா. அப்படி தெய்வ பாசத்தில் தோய்ந்து இருந்தார் சுவாமிகள், அதை நான் நேராக பார்த்துருக்கேன். எனக்கு இந்த மாதிரி இந்த தண்டக மண்டலங்கிற பேச்செல்லாம் எனக்கு கோபம் வரும், சுவாமிகளோட ஹியூமிலிட்டியை பார்க்கணும். சரி இந்த காலத்தில் எல்லோரும் சன்னியாசம் வாங்கிக்கிறா, அதனால் நியமமாக சன்னியாசம் வாங்கிக்கணும்னு யாரோ ஃபீல் பண்ணுறா போல இருக்கு, அதை நம்ம காதில் விழுந்ததுனால நம்ம அதுக்கு முயற்சி பண்ணுவோம்னு முயற்சி பண்ணார். இன்னொருத்தராக இருந்தால் எனக்கு தெரியும்போன்னு சொல்லுவாள், சுவாமிகள் அந்த மாதிரி சுவாமிகளை மாதிரி கொஞ்சம் கூட காமக்ரோதத்துக்கு இடம் கொடுக்காம அந்த பகவத் பக்தியில் தோய்ந்து இருக்கும்போது இந்த தண்டகமண்டலாம் வேண்டாம் அப்படிங்கிறது நான் புரிஞ்சினேன். சுவாமிகள் பிறந்ததுலேருந்தே மகாபெரிவா சொன்ன தர்மங்களெல்லாம் அனுஷ்டிக்கணும்னு முயற்சி பண்ணியிருக்கார், வேத அத்தியனம் பண்ணார். ஆனால் அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போனதுனால பிராமண அர்த்தம் சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் படிப்பில் போட்டா, வேத அத்தியாயத்தை அப்புறம் படித்து கம்ப்ளீட் பண்ணார். அது மாதிரி சனாதன தர்மத்தினுடைய எல்லா ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணுறதுக்கு சுவாமிகள் ட்ரை பண்ணுவார், ஆனால் அதுக்கு ஒரு இடைஞ்சல் வரும். அப்போ அவர் அது கூட கூட மகாபெரிவா சொல்கிற மாதிரி இன்டர்வெல்லாம் பகவானுடைய நாமத்தை சொல்லின்றுங்கிற மாதிரி அவர் போஸ்ட் ஆஃபீஸில் வேலை பார்க்கும்போது ஸ்டாம்பில் முத்ரை குத்திட்டு டைம் கிடைக்கும்போது நாராயணியம் படிப்பார். அப்படி கிடச்ச இன்டர்வெல்லாம் பகவத் பஜனம் பண்ணி அப்புறம் விடாமல் பஜனமே பண்ணிகிட்டு இருந்தார். அப்படி பஜனம் பண்ணும்போது கூட ஒரு ஃபேமிலின்னு ஒன்று இருந்தது, சிஷ்ய கோட்டிகள் இருந்தா, அப்புறம் அதெல்லாம் கூட தானாக விலகி பஜனத்துலேயும் பகவானிடத்துலேயும் நாமத்து மூலமாக தோய்ந்து இருந்ததை நான் பார்த்தேன். இன்றைக்கி திருவம்பாவை பாட்டில் மாலறியா நான் முகனும் காணா மலையினை நாம் போலறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும் பாலுரு தேன்வாய் படுதி கடைதிரவாய் ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான் கோலமும் நம்மை ஆட்கொண்டருளிக்கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலமிடினும் உணராய் உணராய் காண் ஏலக்குழலி பரிசேலோரெம்பாவாய் அப்படின்னு ஒரு பாட்டு. இதுலேயும் இந்த மெசேஜ் வருது, அதாவது திருமாலும் பிரம்மாவும் காண முடியாத அந்த அண்ணாமலையாரை நாம் அறிவோம், எங்களுக்கு தெரியும் அவரை அப்படின்னு பெருமை பேசுகிற பெண்ணே, ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான், உலகத்தில் யாராலையும் அவரை இன்னபடின்னு புரிஞ்சிக்க முடியாது, அதனால் சோம்பலை விட்டு எழுந்துவான் நம்ம போய் சிவனே சிவனேன்னு அவனை பாடுவோம் அப்படின்னு கூட்டின்னு போகிறா. அந்த மாதிரி நம்ம பெரிவாட்ட பக்தி ஏற்பட்டிருக்கு. இப்போது நம்ம ஆனால் சுவாமிகள் மாதிரி எப்படி காமாட்சி கட்டாட்சம் பரமேஸ்வரன் மேலேயே இருக்கோ, எப்படி சுவாமிகள் பெரிவாட்டையும் குருவாயூரப்பன்ட்டையும் மனசை 100% வச்சாரோ அந்த மாதிரி நம்ம பெரிவாட்ட பக்தி பண்ணணும் அப்படின்னு சோம்பலை விட்டு, சோம்பல்னால் தூங்கிறது மட்டும் இல்லை, உலக விஷயங்களில் ஈடுபடுறதும் சோம்பல் தான், அதை விட்டு பகவானுடைய பஜனத்தை பண்ணணும் அப்படின்னு எழுப்பி கூட்டின்னு போகிறா. அப்போ காமாட்சி கட்டாட்சம் பரமேஸ்வரன் மேலேயே இருந்ததுனால அதுவும் கோட்டி மின்னலை போல் ஒளிவிட்டுட்டே இருந்தது. அந்த மாதிரி சுவாமிகள் பெரிவாட்டே மனசு வச்சதுனால அவரும் ஒளிவிடுறார். அவரை தியானம் பண்ணி நம்மளும் இடையறாத பக்தி வேணும்னு பிரார்த்தனை பண்ணிப்போம். நம பார்வதி பதயே ஹரஹர மகாதேவா.